நம்மளுடைய இந்த ஐந்து நாள் யாத்திரையினுடைய கடைசி நாள், கடைசி உபன்யாசமும் கூட. இந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கக்கூடிய நரசிம்மசுவாமியினுடைய கோயிலை தரிசிச்சுட்டு நேராக பஸ்ஸில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய் அவங்கவுங்களுடைய இடத்துக்கு திரும்பி போக இருக்கும். இந்த நரசிம்ம சுவாமியினுடைய கோயில் பானக்க நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர், பொதுவாக நரசிம்மருக்கு எப்போவுமே எல்லா இடத்துலையுமே நைவேத்தியம் பண்ணக்கூடியது தான். இருந்தாலும் இங்கே விசேஷமாக நரசிம்மருக்கு பானக்கம் அர்ப்பணிக்கப்படுது. பானக்கம் அவருடைய வாயில் பூஜாரிங்க ஊற்றுவாங்க. நரசிம்மர் அந்த ஊற்றக்கூடிய பானக்கத்தில் பாதி பானக்கம் வந்து குடிச்சிடுறார், மீதி பானக்கம் தான் வருது. இவங்க கொஞ்சம் விரைவாக பண்ணுறதுனால நமக்கு அதை சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் பாதி பானக்கத்தை குடிச்சிட்டு மீதியை நமக்கு கொடுக்குறார். அது இந்த கோயிலினுடைய ஒரு விசேஷம். சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ராமானந்தராயரை சந்தித்ததுக்கப்புறம் மகாபிரபு எங்கே வந்ததாக சொல்லப்படுது. இங்கே நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்க நோட்ஸ்லேருந்து, அதாவது சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து ஒன்று பெருசாக இங்கே விவரிக்கப்படலை. மகாபிரபு என்ன செஞ்சார், யாரை சந்தித்தார் போன்ற விஷயங்கள்லாம் இங்கே இல்லை. ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தில் தான் மங்களகிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஸ்லோகத்துக்கு ஷீல பிரபுபாதர் பொருளறி கொடுத்துருக்கார். அந்த இரண்டையும் நம்ம படிக்கிறேன். அத்தியாயம் 9 ஸ்லோகம் 66. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சென்ற எல்லா இடங்களிலும் அவரது ஆதிக்கமானது ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்ததாக அவர் பானா நரசிம்ம கோயிலை அடைந்தார். மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவராவார். பொருளுரை: பானா நரசிம்ம அல்லது பானாக்கல் நரசிம்ம என்பது விஜயவாடா நகரத்திலிருந்து சுமார் 7 மைல் தொலைவில் மங்களகிரி என்று அறியப்படும் மலையில் கிருஷ்ண மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கே விஜயவாடா போனீங்கன்னா பக்கத்தில் விஜயவாடாவில் கிருஷ்ணா நதி ஓடுது. கோயிலை அடைவதற்கு 600 படிகள் ஏற வேண்டும். இங்கே பகவானுக்கு பானக்கம் அர்ப்பணிக்கப்படும் போது அவர் பாதிக்கு மேல் குடிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த கோயிலினுள் தஞ்சாவூர் மன்னரால் பரிசீலிக்கப்பட்ட சங்கு ஒன்று உள்ளது. அந்த சங்கானது பகவான் கிருஷ்ணராலேயே உபயோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் இக்கோயிலில் பெரும் திருவிழா நடைபெறுகிறது. நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த சங்கோட படம் வச்சுருப்பாங்க. சங்கம் யாருக்கும் காட்டுறதில்லை, ஆனால் அந்த சங்கோட படம் வச்சுருந்துக்கான், கவனிச்சிருந்துக்கலாம் சில பேர். ஸ்லோகம் 67. மாபெரும் பரவசமான அன்பில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் நரசிம்மருக்கு பிரார்த்தனைகளையும் நமஸ்காரங்களையும் அர்ப்பணித்தார். சைத்தன்ய மகாபிரபுவின் பிரபாவத்தினை கண்டு மக்கள் ஆச்சரியமுற்றனர். சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்ததுனால ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இங்கே வந்து 1930 மலை ஏறக்கூடிய பாதையில் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பாத சின்னங்களை வைத்திருக்கிறார். எந்த பக்தர்களெல்லாம் இந்த சிறிய மலையை 400 படிக்கட்டுகள் சுமார், ஸ்ரீல பிரபுபாத 600 எழுதியிருக்கார், இங்கே இருக்கிறது 400 படிக்கட்டுகள். இந்த மேலே அதுக்கு மேலே நரசிம்மருக்கு மேலே லக்ஷ்மி வரைக்கும் போனோம்னா 426 படிக்கட்டுகள். இதை நடந்து ஏறினவங்க மகாபிரபுனுடைய பாதச்சோடுகள் இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஏதோ தெரில, அங்கே யாரும் பூஜாரி இல்லை. நாங்கள் முன்னாடி வந்தப்போ ஒரு பூஜாரி அங்கே ஒருத்தர் வந்து கதவெல்லாம் திறந்து விட்டு எங்களுக்கு உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினார். இப்போ இன்றைக்கு யாரும் அங்கே இல்லை. இருந்தாலும் வெளியிலேருந்தே நம்ம எல்லாரும் தரிசனம் எடுத்துட்டோம். 1930 ஸ்ரீல பக்தி சாந்தர் தாக்கூர் அந்த பாத சின்னங்களை ஸ்தாபனம் பண்ணார். இப்போ இந்த யாத்திரை இன்றோட முடிவடையுது. 5 நாள் எல்லாரும் ஹரிநாமம், ஹரிகதா, பிரசாதம் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சைத்தன்ய சரிதாமிரதம் சேவை பண்ணிட்டு இருந்தப்போ நான் நிறைய நேரங்களில் பக்தர்கள்ட்ட சொல்வேன், சைத்தன்ய லீலாவில் ஒன்றுமே இல்லை, சைத்தன்ய லீலாவில் எதுவுமே கிடையாது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆடுறாங்க, பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. ஆடுறாங்க, பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. ஆடுறாங்க, பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சில நேரத்தில் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஆச்சாரிய சொல்வார், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது கேவல ஆனந்த கண்டம். இங்கே வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை நான் சில தடவை பக்தர்களோடு இருக்கும்போது சொல்லியிருக்கேன். இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை நாங்கள் மொழிபெயர்ப்பு பணி பண்ணும்போது அதில் இருந்த ஒரு பக்தர் எங்கிட்ட வந்து நேற்று சொன்னார், பிரபு அதே மாதிரியே இருக்குது பிரபு, நம்மளுடைய யாத்திரையும் ஆடுறோம், பாடுறோம், பிரசாதம் சாப்பிட்றோம். ஆடுறோம், பாடுறோம், பிரசாதம் சாப்பிட்றோன்னு ஏ வாஸ்தவம்தான். எல்லாரும் ஆடினோம், பாடினோம், கிருஷ்ணரை பற்றி கேட்டோம், பிரசாதம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம திரும்பி நம்மளுடைய இடங்களுக்கு போகிறோம். அப்படி போகும்போது பழையபடி நம்மளுடைய செயல்களெல்லாம் நம்மளோட வந்து ஒட்டிக்கும் இயற்கையாகவே. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலை செய்யணும், நிறைய பொறுப்புகள் எல்லாம் உடனே வந்துடும். படிக்கிறவங்க படிக்க வேண்டி இருக்கும். ஆனால் நம்மளுடைய உணர்வுகள் மாற்றாமல் வைக்கணும். சில பக்தர்கள் சொல்லுவாங்க, ஐயோ பிரபு கடைசி நாள் ஆகிப்போச்சே, என்ன பண்ணுறது, கடைசி நாள் கடைசி நாள் தான். ஒரு பக்தர் ரொம்ப வருத்தமாக உட்காந்துருந்தார். இன்னொரு பக்தர் கேட்டால், ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கு, இன்னையோட முடிய போகுதே. இயற்கை. அதே சமயத்தில் இந்த உணர்ச்சிகளை நம்ம எடுத்துட்டு போகணும். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவராக இருந்தார். நவதீபத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பக்தர்கள் மேலேயும் அவர் பிரியம் கொண்டவராக இருப்பார். 4 மாதம் அந்த பக்தர்கள் எல்லாம் சாத்துர்மாசிய காலத்தின் போது மகாபிரபுவோட வந்து தங்குவாங்க. அவரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. பக்தருடைய சங்கத்தில் அவங்க ஆடி பாடி பிரசாதம் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய ஊருக்கு போகணும்னு அவங்களுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில் மகாபிரபு அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுப்பார்னா, நீங்கள் போய் கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் பண்ணு, கிருஷ்ணரை வழிபடுங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்க, அதன் மூலமாக நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கலாம், நம்ம யாத்திரை முடிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த உணர்வுகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் நம்மளுடைய இடங்களுக்கு போகும்போது அப்போ நம்ம எந்த விதத்துலேயுமே பாதிக்கப்படாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அடிக்கடி இந்த மாதிரி வைஷ்ணவருடைய சங்கத்தோடு நம்மளை நம்ம வச்சுக்கிறதின் மூலமாகவும் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் வைஷ்ணவருடைய சங்கத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். நிறைய நேரங்களில் பக்தர்கள் உதாரணம் கொடுப்பாங்க, பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி, பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் வைஷ்ணவ சங்கத்தில் வந்துட்டு. அதுக்கப்புறம் கர்மிகளோடெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய சாதாரண செயல்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சையும் மறுபடியும் நம்ம வைஷ்ணவருடைய சங்கத்தை எடுத்துட்டு நம்ம நம்மளுடைய ஆன்மீக பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணுமா. அதனால் இந்த சத்சங்கம், யாத்ரா, இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்படுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய வாழ்க்கை ஆகட்டும் என்னுடைய வாழ்க்கையாகட்டும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இத்தகைய சத்சங்கங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். நானும் இந்த யாத்திரையில் பல விஷயங்களை பல பக்தர்கள்டிருந்து நுணுக்கமாக கவனித்து அந்த குணங்களெல்லாம் வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி பிரியப்படுறேன். அதே மாதிரி நீங்களும் கூட இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு அந்த நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளார வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். யாத்திரை அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் நாளே, இது வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு கிடையாது. இங்கே நம்ம வர்றோம் அப்படின்னா வைஷ்ணவோட சங்கம் எடுத்துக்கிறதுக்காகவும் ஹரிக்கத்தா கேட்கறதுக்காகவும் ஹரிநாமத்தை சொல்கிறதுக்காகவும் நம்ம வரோம். இத வாழ்க்கை நிச்சயமாக நம்ம இங்கேருந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை இதே விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும். புலன் என்ப விஷயங்களை நம்ம வந்து கைவிடணும். எந்த அளவிற்கு நம்ம புலன் இன்பத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு கிருஷ்ண பக்தி நமக்கு எழுச்சி பெறாது. புலனின்பத்தை கைவிடாமல் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம சகஜாக்களாயிடுவோம், முன்னேற்றம் இருக்காது. முன்னேறின மாதிரி சில நேரத்தில் நம்ம நினச்சிப்பாங்க. சில பேர், சில பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, சகஜியா அப்படின்னா ஏதோ அது ஒரு தனி கும்பல், நம்மெல்லாம் இஸ்கானில் இருக்கோம் அதனால நம்மெல்லாம் சகஜியா கிடையாதுன்னு நினச்சிடக்கூடாது. சகஜியா அப்படின்னா கிருஷ்ண பக்தியை சகஜமாக எடுத்துக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வார்த்தை ஸ்ரீல பக்தி சிதான் சரிஸ்தாக்கு விசேஷமாக அதை பிராகிருத சகஜியாசன்னு சொல்லுவார். சகஜியா அப்படின்னா சகஜமாக பக்தி பண்ணுறது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ராகானுக பக்தியில் இருக்கிறது. ஆனால் சில பேர் ராகானுக பக்தியில் இருக்கிறவன் நினச்சிக்கிட்டு அவங்க புலன் இன்பத்தில் ஈடுபட்டுருப்பாங்க. அதாவது இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றோடு ஒன்று போக முடியாது. கிருஷ்ண பக்தியில் ஒருத்தர் உயர்வு பெறும்போது புலன் இன்பத்திற்கான விருப்பங்கள் அப்படிங்கிறது தானாக நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஒருத்தருக்கு எப்போ பரம் திருஷ்டுவா உயர்ந்த சுவை கிடைக்குதோ அப்போ அவங்க வந்து தாழ்ந்த சுவைகள் எல்லாம் விட்டுற முடியும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகரசி தேகினா ரசோபர்ஜியம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவான்னு வர்த்ததே. உயர்ந்த சுவை ஒருத்தருக்கு கிடைக்கும் போது தாழ்ந்த சுவைகளை அவங்க கைவிட முடியும். அதே மாதிரி நம்ம பக்தருடைய சங்கத்தில் உயர்ந்த சுவையை நம்ம பெறும்போது தானாகவே அந்த தாழ்ந்த சுவைகள் நம்மளை விட்டு போகணும். ஆனால் நம்ம அந்த தாழ்ந்த சுவையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளை விட்டு போகாது. நம்ம அதுக்காக விசேஷமான முயற்சி எதுவும் எடுக்க தேவையில்லை. இருந்தாலும் அதை நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை விட்டு போகாது. அது நம்மளை விட்டு போகலை அப்படின்னா பக்தியில் நம்ம அதுக்கு மேலே முன்னேற முடியாது. ஸ்ரீல பக்தி சிதான் சிரஸ்தாக்கூர் ஒரு கதை சொல்லுவார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு கும்பலாக சில பேர் படகுல போகிறாங்க கல்யாணத்துக்கு. போகும்போது படகுல ஏறி உட்காடுறாங்க, படகுக்கார துடு போட்டுட்டே இருக்கார். ராத்திரி முழுக்க இவங்கெல்லாம் நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, அதே கிராமத்திலே இருக்கிறாங்க. ஏய், என்ன நீ ராத்திரி எங்களை ஏற்றிட்டு தூங்கிட்டியா? இல்லை இல்லை, நான் ராத்திரி ஃபுல்லாக படகு ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். எங்கே ஓட்டினேன்? இங்கேயே தான் இருக்கிறோம். பெரிய ரகலையே ஆச்சாங்க. அப்புறம் பார்த்தா ஏய், அங்கே பார், நங்கூரத்தை எடுக்கவே இல்லை. நங்கூரத்தை எடுக்கல அப்படின்னா அப்ப படகு முன்ன போகாது. துடுப்பு போடுற மாதிரி தெரிஞ்சா கூட படகு முன்ன போகாது. அத சில பக்தி சித்தாந்த் சரஸ்தாக்கூர் பௌதிக வாழ்வினுடைய பற்றுதல், புலனின்பத்தினுடைய பற்றுதல் அதற்கு உதாரணமாக அந்த நங்கூரத்தை கொடுக்கிறார். அதனால கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேறணும் அப்படின்னா புலனின்பத்தை நம்ம கைவிட்டாக வேண்டும். எடுத்தறியும் நம்மளால புலனின்பத்தை கைவிடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. படிப்படியாக நம்ம முயற்சி செய்கிறோம். எந்த அளவிற்கு நம்ம புலனின்பத்தை கைவிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேறுறோம். எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேறுறோமோ அந்த அளவுக்கு நம்ம புலனின்பத்தை கைவிடுறோம். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து போகக்கூடியதாக இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம கொஞ்சமும் புலனின்பம் இல்லாமல் முற்றிலும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக வாழக்கூடிய பக்தர்களாக முடியும். இது கிருஷ்ண பக்தியினுடைய வழிமுறை. பக்தியை நம்ம பயிற்சி செய்யும் போது நமக்கு கொஞ்சம் சுவை கிடைக்குது. அந்த சுவை கிடைச்சதையும் நம்ம சில சில விஷயங்கள்லாம் விடுறோம். அன்னைக்கு கூட வனமாளி பிரபு சொல்லின்றிருந்தார், முதல்ல ஒருத்தன் பக்தியை பயிற்சி செய்யும் போது தான் அவனால் புலனின்ப விஷயங்களை விட முடியும். பக்தியை பயிற்சி செய்யும் போது தான் அவன் வந்து நிறைய நேரங்களில் நம்மள பெரும்பாலான பக்தர்களுக்கு யாருக்குமே வேற யாரும் ரொம்ப பலவந்தமாக நீ வந்து மாம்சம் சாப்பிட்றதை நிறுத்து, நீ போதை வசுக்களை நிறுத்து, காஃபி டீ குடிக்கிறத நிறுத்து அப்படின்னு யாரும் பலவந்தப்படுத்தி நமக்கு சொல்லி நம்ம அதை நிறுத்தினதாக கிடையாது. நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது இயற்கையாக நம்ம அந்த விஷயங்கள்லாம் கைவிடுறோம். இது ஒரு ஸ்டேஜ். வெறும்னா நம்ம வந்து நாலு கட்டுப்பாட்டு இது கடைபிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறது கிடையாது. மேன்மேலும் நமக்கு இருக்கக்கூடிய சூக்ஷமமான ஆசைகள் எல்லாவற்றையும் கைவிடணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நதனம் நஜனம் நஜனம் நதனம் நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீத்வை. அவர் சொல்றார், தனம் வேண்டேன், ஜனம் வேண்டேன், சுந்தரி வேண்டேன், கவிதா வேண்டேன், எதுவுமே எனக்கு வேண்டாம். வேண்டதெல்லாம் பிறவிதோறும் உன்னுடைய சேவைங்கிற. அப்ப அதெல்லாம் சில விஷயங்கள் ஸ்தூலமானதாக இருக்கலாம், சில விஷயங்கள் சூக்ஷமானதாக இருக்கலாம். அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நம்ம துறக்கும்போது சுத்த பக்தி நமக்கு திறக்கப்படுகிறது. சுத்த பக்தியினுடைய பாதை நமக்கு திறக்கப்படுது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்தியனா விரதம் அனுகூல் ஏன கிருஷ்ணான சீலனம் பக்தி ரூத்தமா. உத்தம பக்தி அப்படிங்கிறது இதர வித ஆசைகள் எல்லாவற்றையும் சூன்யமாக்கிட்டு நம்ம செய்யக்கூடியது. அதனால இந்த தாத்பரியத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறதுக்கு பார்க்கணும். அதற்கு இந்த யாத்திரை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யாத்திரையினுடைய விளைவாக கூர்ம பிராமணருக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த உபதேசங்களை நம்ம பின்பற்றதுக்கு முயற்சி செய்யலாம். யாரையெல்லாம் பார்க்குறோமோ, யாரையெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடுகிறதோ அவங்க எல்லோருக்கும் கிருஷ்ணரை பற்றி எடுத்து சொல்லலாம். பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்கள்லேருந்து எடுத்து சொல்லலாம். இல்லை நம்மளால் எதுவும் எடுத்து சொல்லி விளக்க இயலலை அப்படின்னா அப்போ நம்ம குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களையாவது கொடுக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாகும். இந்த பிரச்சார பணியை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கணும்னு, நம்ம எல்லாரும் எடுத்து செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரியமானவர்கள் ஆகும். நம்மளுடைய இந்த யாத்திரையானது மிக மிக ஆக்கப்பூர்வமானதாக அமையும். அதோடு சேர்ந்து நான் இன்னொரு நேரத்தில் ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை, நம்ம எல்லாரும் இங்கே இந்த சபையில் கூடியிருக்கிறவங்களில் ரெண்டு பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிடையாது, மற்றவங்க எல்லாரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். எப்படி பார்த்தாலும் மகாபிரபு கட்டளையிடுறார், பாரத பூமித்தே மனுஷ ஜென்மஹில ஜென்மஷார்த்தக்க கறி கொற பொழப்பக்கா, பாரத பூமியில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய ஜென்மத்தை சார்த்தகம் பண்ணிண்டு, அதாவது பக்குவப்படுத்திண்டு மற்றவங்களுக்கும் உபகாரம் பண்ணணும். அதனால இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகணும். நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக்கல அப்படின்னா நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ண போறோம், என்ன பிரச்சாரம் பண்ண போறோம்? ஒரே நேரத்தில் நம்ம நம்மளையும் தூய்மைப்படுத்திக்கணும், நம்ம எந்த நிலையில் தூய்மை அடைஞ்சிருக்கோமோ அந்த நிலையில் மற்றவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம உதவி செய்யணும். ரெண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து போக வேண்டியது. ஜென்ம சார்த்தக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்தணும், அதே நேரத்தில் நம்ம பரோபகாரமும் பண்ணணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சாதன பக்தி ஸ்திரமானதாக இருக்கணும். யாத்திராவுக்கு வர்றோம், கலந்துட்டோம், யாத்திராவில் எல்லா பக்தர்களோடு சேர்ந்து பாடினோம் ஆடினோம், சங்கத்தில் இருந்தோம், பகவத் விஷயங்களை பற்றி கேட்டோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பகவத்கீதைங்களை பற்றி கேட்கறத அப்படியே நிறுத்திடுறது அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து பகவானை பற்றி கேட்கணும். குறிப்பாக எல்லா பக்தர்களுக்கும் நான் அதிக அளவில் பரிந்துரைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நவீன காலத்தில் நிறைய வசதிகள் வந்திருக்கு, அந்த வசதிகளை நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உபயோகப்படுத்தலாம். அதில் ஒரு வசதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு உலக ஆச்சாரியர்கள், இதுக்கு முன்னாடி உலகத்தில் எவ்வளோ மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க, ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், எவ்வளவோ ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஆச்சாரியர்களுக்கும் அவங்களுடைய நேரடி வாய்மொழி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. சைத்தன்ய மகாபிரபுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும், சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுது அவருடைய வார்த்தைகள் கம்பீரமானதாக இருக்கும்னு. கம்பீரமானதாக அப்படின்னா அது ஒரு வர்ண், அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நவீன விஞ்ஞானத்தினுடைய ஒரு நன்மை அல்லது ஒரே நன்மையா கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா, இது சில பிரபுபாதருக்கு உதவி பண்ணது பல விதங்களில். சில பிரபுபாதருடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சில பிரபுபாதர் கொடுத்த பல்வேறு உபன்யாசங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த உபன்யாசங்களை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 பக்தர்களுக்கு முக்கியமானது. சில பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கறதின் மூலமாக ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தினா என்ன அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை ரொம்ப வலுவாகும். சில நேரங்களில் சில பக்தர்கள் நினைக்கிறதுண்டு, சில பிரபுபாதருடைய உபன்யாசங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கே, நான் என்ன பண்ணுறது. அதுக்காக சமீப காலத்தில் கிருஷ்ணதாஸ் பிரபு சேலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி, அவர் அதை தமிழில் சில உபன்யாசங்கள் கொடுத்துருக்கிறார். அதாவது அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கிறத கொடுத்து அதை தமிழில் ஒவ்வொரு வாக்கியமாக, வார்த்தையில் ஒவ்வொரு வாக்கியமாக அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். உங்களில் பல பேர் அதை கேட்டிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 46 lectures உபன்யாசங்கள் அவர் கொடுத்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னும் அது தொடர்ந்து வெளிவரும். ஒன்று என்ன அப்படின்னா, எங்கே ஒரு பக்தர் ஷிலே பிரபு அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஏதோ தத்தக்க புத்தகான்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில பிரபுபாருடைய உபன்யாசங்களை தமிழோடு சேர்ந்து கேட்க ஆரம்பித்தார். ரெண்டு சிடி கேட்டார், அதாவது அந்த 46 உபன்யாசங்களை மறுபடியும் கேட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆங்கிலத்திலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஓரளவு புரியுது பிரபுங்கிற ஒரு மணமாளி பிரபு பேசும்போது கூட சொல்லியிருந்தார், நான் பிரபுபா புக்ஸை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் பிரபுபா புக்ஸை படித்து இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது, பிரபுபா புக்ஸை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எனக்கு சரளமாக புரிஞ்சது அப்படின்னு. அதே மாதிரி பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்கும் போதும் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அதனால் ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தில் நேரடியாக கேட்கலாம், ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட தமிழில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்போட கேளுங்க. பிரபுபாதிட்டிருந்து கேட்கறது அப்படிங்கிறது அதுக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. சில நேரங்களில் சில பக்தர்கள் ரொம்ப சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருக்கலாம், ரொம்ப அற்புதமாக ஆங்கிலத்தில் தெளிவாக பேசக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், நன்றாக கதை சொல்லி மக்களை வசீகரிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனா ஸ்ரீல பிரபுபாதருக்கு இணையான தூய்மை யார்கிட்டையும் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் மகா பாகவதோ மகான், அவரை போன்ற ஒரு ஆச்சாரியர் இந்த உலகத்துல தோன்றது அப்படிங்கிறது மிக 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 அரிதான ஒரு காரியம். அவர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நேரடி சேனாதிபதியாக இந்த உலகத்துல தோன்றி நமக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்திருக்கார். அவருடைய திருவாயிலிருந்து நேரடியா நம்ம கேட்கறதை தவிர நமக்கு மிகச்சிறந்த உபாயம் வேற எதுவுமே கிடையாது. அதனால எல்லா பக்தர்களும் அவர்கிட்ட இருந்து கேளுங்க. கிருஷ்ண பக்தி அப்படின்னா நிறைய நேரங்களில் எது செய்யணும்னு இருக்கும், இது செய்யக்கூடாதுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமன சந்தில் 64 அங்கங்கள் கொடுத்துருப்பார். அதில் முதல்ல ஒரு 20 அங்கங்கள் அது பக்தியினுடைய கதவுகள்னு சொல்லப்படுது. அதில் 10 வந்து செய்ய வேண்டியவை, 10 செய்யக்கூடாதவை. அது மாதிரி நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதிட்டிருந்து உபன்யாசங்களை கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்டருந்து கேட்கக்கூடாதுங்கிறதும் அவசியமாகும். குறிப்பாக மாயாவாதிகள்ட்டருந்து கேட்கக்கூடாது. சில நேரத்தில் நான் பார்க்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தமிழ் தெரியாத காரணத்தினால சில மாயாவாதிகள் கொடுக்கக்கூடிய உபன்யாசங்களை கேட்குறாங்க. அவங்களும் சைத்தன்ய மகாபிரபு பற்றி பேசுகிறாங்க பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்து நம்ம என்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்கிறோம், அவங்க அதையே திருப்பி சொல்கிறாங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் மகாபிரபு பற்றி பேசுகிறாங்க பிரபு, அவங்ககிட்டருந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. வாஸ்தவம் அவங்க நல்லா பேசலாம், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் அவங்களுடைய குறிக்கோள் பிரம்மனோட ஐக்கியமாகிறது. அவங்கள பொறுத்தளவு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை, அது குறிக்கோள் கிடையாது. நம்மளை பொறுத்தளவு சாதனா, நம்மளுடைய சாதனாவும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணுறது, பக்குவப்பட்ட நிலையிலையும் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணுறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஆனால் இந்த மாயாவாதிகளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பயிற்சி செய்யும்போது நம்ம மந்திரத்தை சொல்லலாம், பக்குவப்பட்டதுக்கப்புறம் நம்ம பரம்பொருளோடு ஐக்கியமாயிடலாம் அப்படிம்பாங்க. அத்தகைய மாயாவாதிகள்ட்டிருந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. வட இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லா பாகவதம் பேசுவாங்க. பாகவத சப்தாகம்லாம் அவ்வளோ அற்புதமாக கொடுப்பாங்க, தேன் ஒழுங்க பேசுவாங்க. நான் ஒரு தடவை மதுரா இஸ்கான் சாரி மதுரா கிருஷ்ண ஜென்மஸ்தானுக்கு போயிருந்தப்ப அங்கே யாரெல்லாம் போயிருக்கீங்களோ தெரியும், அதுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டு நீண்ட படிக்கட்டு இருக்கும், அது கீழே வரும்போது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், பெரிய ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தர் உட்காந்து பாகவத சப்தாக கொடுத்துட்டுருந்தேன். நான் அன்னைக்கு தான் முதல் முறையாக அந்த பாகவத சப்தாக எப்படி நடைபெறுதுங்கிறத நேரில் பார்த்தேன். அவர் ரொம்ப நல்லா பேசுகிற, எனக்கு ஹிந்தி ஒரு புரிஞ்சுப்பேன். தெளிவாக பேசினாங்க அப்படின்னா ஹிந்தி நான் ஏறக்குறைய 95% புரிஞ்சுப்பேன். சும்மா அந்த கொச்சையாக பேசினாங்கன்னா சில வார்த்தைகள் புரியாது, தெளிவாக பேசினாங்கன்னா புரிஞ்சுப்பேன். உபன்யாசங்கனால தெளிவாக தான் இருந்தது, என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் சொல்கிறது அவ்வளோ கவர்ச்சிகரமாக இருக்குது. அங்கே பக்கத்தில் இசைக்கருவிகள்லாம் மீட்கிறாங்க, அந்த இசையெல்லாம் அப்படியே காதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது, கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. அவர் பேசுறது ரொம்ப நல்லா பேசுகிறார். எந்த ஒரு பாகவத்திலேருந்து குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகளை அவ்வளோ அற்புதமாக விளக்குறார், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் இறுதியில் அவங்களுடைய குறிக்கோள் பிரம்மனோட ஐக்கியமாக. அப்போ அதனால தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம கேட்கறது அப்படிங்கிறது பாம்பினால் தீண்டப்பட்ட பாலை பருகுவதை போல. பாலுக்கு சமஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் என்னென்னா அமிர்தா. அமிர்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியது. பாலை யார் ஒருத்தர் பருகிறாங்களோ அந்த பாலானது அவங்களுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. ஆனால் அந்த பாலை வந்து ஒரு சர்ப்பம் வந்து தீண்டினது அப்படின்னா அந்த பாலை பருகிறது ஒருத்தருடைய ஆயுளை நிறுத்திடும். அதே மாதிரி அவைஷ்ணவ அவைஷ்ணவ முகத்தீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்போதிஷ்டய தபயா. வைஷ்ணவ முகத்தினம், வைஷ்ணவர் அல்லாதவர்கள்ட்டிருந்து நம்ம கேட்கறது அப்படிங்கிறது இப்படி சொல்லப்படுது. பாம்பு தீண்டின பாலாக சொல்லப்படுது. அதனால நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாயாவாதி சங்கம் ரொம்ப ரொம்ப மோசமானது, மாயாவாதிகளுடைய சங்கம் இருக்கவே கூடாதுங்கிறார். மாயாவாதிகள்ட்டிருந்து கேட்டோம் அப்படின்னா எல்லாமே நாசமாயிடுங்கிறார். மாயாவாதி பாஷஷுனே சர்வகன் நாஸ், எல்லாமே நாசமாயிடும். மாயாவாதிகள் சொல்றதை கேட்டோம் அப்படின்னா, மாயாவாதிகளோட சங்கம் கொண்டோம் அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய நெருங்கிய தோழர் முகுந்தர் அவரை கூட மாயாவாதிகளோட கேட்கிற, மாயாவாதிகளோட சும்மா போறார் அப்படிங்கிற காரணத்துக்காக முற்றிலுமா நிராகரிச்சிட்டார். மகாபிரபு மாயாவாதத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டார் எக்காரணம் கொண்டும். அதுல ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரை எழுதுறார், கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் எவ்வளவு பெரிய முன்னேறிய நிலையில இருந்தாலும் சரி அவன் மாயாவாத பாஷ்யத்தை கேட்கக்கூடாது. அப்ப நம்மெல்லாம் ஏமாத்திரம், நம்ம ஏன் ஏதோ ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக, காதுக்கு இனிமைக்காக, நம்மளுடைய புலனுகர்ச்சிக்காக நம்ம போய் மற்றவங்க கிட்ட கேட்கறதோ, அவங்களோட அவங்க பெரும்பாலும் இஸ்கான் பக்தர் அவங்க கிட்ட போய் நேரடியாக போய் கேட்கறது இல்லை. சும்மா வீட்டில் ஒன்று இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு இடியட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த இடியட் பாக்ஸில், அதாவது தொலைக்காட்சி, அதில் பொழுது நிற்கும் ஒன்று அழுத்திக்கிட்டே இருப்பாங்க ரிமோட்டில், டொயின் 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 டொயின்னு. யாருக்கும் மனசு வந்து அந்தளவுக்கு சஞ்சலமாக இருக்கும். ஒரு சேனல் யாராலையும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. மாற்றிக்கிட்டே கிடப்பாங்க. மாற்றிக்கிட்டே கிடக்கும்போது எவனாவது ஒரு போகஸ் மாயாவாதி வந்து எதாவது உளறிட்டு இருப்பான். அதை போட்டு கேட்டுட்டு, பிரபு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் டிவி இருக்குதா? இருக்கு பிரபு. ஏன் வச்சுருக்கீங்க? இல்லை பிரபு, டிவியில் நல்ல உபன்யாசம்லாம் சில பேர் சில நேரத்தில் வருது, அதை கேட்கறதுக்காக நான் வச்சுருக்கேம்மா. தண்டம். சில நேரத்தில் வைஷ்ணவர்களே கூட டிவியில் பேசலாம், இருந்தாலும் அதுக்காக நீங்கள் டிவி வச்சுருக்கிறீங்கிற பேரில் மிச்சத்தையும் கேட்டு நாசமடைய வேண்டாம். பெட்டர் உங்கள் வீட்டில் டிவி இருந்துன்னா டிவியை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பாகவதம் செட்டு வாங்கி வீட்டில் வச்சு பாகவதம் படிக்கலாம். அது மிகச்சிறந்தது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும். ஸ்ரீல பிரபுபாட் இருந்து கேட்கணும், தேவையற்ற நபர்கள்ட்டிருந்து கேட்கறதை தவிர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள்ளூரில் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள்ட்டிருந்து நீங்கள் கேட்கலாம். அந்தந்த ஊரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு தீவிரமாக சேவை பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் தீவிரமாக சேவை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமாக போக முடியும். நம்மக்கிட்ட எவ்வளவு கலங்கங்கள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்ம தீவிரமாக பக்தியில் ஈடுபடணும். அதுதான் முக்கியம். அகாம சர்வகாம மோக்ஷகாமவா தீவிரேன பக்தி யோகேன விஜயத்தே புருஷம்பரம். ஒருத்தர் ஆசை இல்லாதவராக இருந்தாலும் சரி, எல்லா ஆசைகளும் கொண்டவராக இருந்தாலும் சரி, மோட்சத்திற்கான ஆசை உடையவராக இருந்தாலும் சரி, அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தீவிரேன பக்தி யோகேன. சில நேரத்தில் பக்தர்கள் இந்த தீவிரேனங்கிற வார்த்தையை விட்டுருவாங்க. நீ சும்மா எதை வேணாலும் பண்ணு, என்ன ஆசை இருந்தாலும் சரி ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லலாம், அதுலேயும் நன்மை இருக்கும். ஆனால் தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோகத்தை நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும். அப்படி தீவிரமாக எடுத்துக்கும் போது நம்மக்கிட்ட எந்த ஆசைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் கிருஷ்ணர் பார்த்துப்பார். கிருஷ்ணருடைய பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஹரி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பௌதிக ஆசைகள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடியவர், அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய பணி என்னென்னா தீவிரமாக பக்தி யோகத்தில் ஈடுபடணும். பக்தர்களுடைய லட்சணம், முதல் லட்சணம் சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், அசத் சங்க தியாக அவைஷ்ணவாச்ச. அசத் சங்கத்தை தியாகம் பண்றது. அசத் சங்கம்னா என்ன? மாயாவாதிகளுடைய சங்கம், பௌதிகவாதிகளுடைய சங்கம், பெண்கள் மேல பற்றுதல் கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய சங்கம், இது எல்லாவற்றையும் நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கும் போது ஒரு பக்கம் நம்ம பக்தி செடியை பாதுகாக்கிறோம், இன்னொரு பக்கம் பக்தி செடிக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னா ஆச்சாரியர்கள்ட்டிருந்து கேட்கணும், ஸ்ரீல பிரபுபாட்டிருந்து கேட்கணும், பக்தியில் முன்னேற்றம் பெற்று இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்டிருந்து கேட்கணும். அப்படி கேட்கறதின் மூலமாக நம்ம மேலும் மேலும் முன்னேற முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொன்றும் நிறைய நேரங்களில் வலியுறுத்துவார், நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஸ்திரமாக கடைபிடிங்க. நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஸ்திரமாக கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு பக்கம் நம்ம தண்ணி ஊத்திட்டு இன்னொரு பக்கம் சாரி ஒரு பக்கம் நம்ம நெருப்பு மூட்டிட்டு இன்னொரு பக்கம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஷீல பிரபுபாத் தான் சொல்வார், ஒருத்தர் கிருஷ்ண பக்தி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய பாவங்கள் எல்லாம் போயிடுது, ஆனால் அதே சமயத்தில் மறுபடியும் அவங்க பாவம் செய்யாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஸ்திரமாக கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பக்தர்கள் இதை சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அடிப்படையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கார். தினமும் மங்களாரதி செய்யுங்க. மங்களாரதியா? ஆமாம், இது ஒன்றும் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் கிடையாது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளுடைய எல்லா ஆன்மீக செயல்களுக்கும் முக்கியமானது. கூடிய மட்டும் எல்லா பக்தர்களும், புதுசாக வர்றவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இங்கே வர்றவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்துக்காட்டி எந்த தருணத்தில் எடுத்துக்க போகிறீங்க? கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கோயிலில் வந்து மங்களாரத்தியில் கலந்துக்கலாம். கோயிலை விட்டு தூரம் இருக்கீங்கன்னா வீட்டிலேயே பண்ணுங்கள், எளிமையாக கூட பண்ணலாம். மங்களாரதி அப்படின்னா நீங்கள் எல்லா உபகரணங்களோடு வைத்து தான் வீட்டில் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எளிமையாக பண்ணுங்கள். ஒரு ஊதுபத்தி கொஞ்சம் இங்கே நம்ம யாத்திரையில் கூட நம்ம நிகழ்த்தின மங்களாரத்திலாம் எளிமையாக தான் பண்ணோம். ஊதுபத்தியும் பூவும் நம்ம காட்டணும். அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு திரி வச்சு கொஞ்சம் விளக்கு காட்டுங்க. சாமரம் வீட்டில் வாங்கி வச்சு அதை நீங்கள் விசிறலாம். எளிமையாக கூட நீங்கள் பண்ணலாம். எல்லா உபகரணங்களும் வைத்து தான் செய்யணுங்கிறது கூட கட்டாயம் கிடையாது. படிப்படியாக நீங்கள் அதிகரிக்கலாம், உங்களுக்கு நேரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து. ஆனால் தினமும் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் மங்களாரதி செஞ்சு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பகவானுடைய நாம ஜபத்தை பற்றி இன்னைக்கு காலையில் ஜெகதானந்த பிரபு விரிவாக கொடுத்துட்டார். நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஜபத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். எந்த அளவிற்கு நம்ம கவனமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய பக்தி தொண்டில் நம்ம விரைவாக முன்னேற முடியும். அப்போ அதிகாலையில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அது நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கவனமாக உச்சரிக்கிறதுக்கு உதவியாக அமையும். தத்ரார்ப்பித்த நியமித்த ஸ்மரணேன காலக. இந்த நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு கால நியமமும் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு இரவு பகலாக கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லின்றிருப்பார். ஹரிதாஸ் தாக்கூர் இரவு பகலாக கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லின்றிருப்பான். நம்ம அந்த அத்தகைய நிலையில் இல்லை. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறனால சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உதவியாக இருந்ததுன்னா வசதியாக இருக்கும். அதன்படி காலை நேரத்தில் ஜபம் பண்ணுறதுங்கிறது உச்சிதமானது. சில பேருக்கு சில சேவைகள்னால இல்லை சில வேலை பழுவினால காலை நேரத்தில் ஜபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அவங்களும் தாங்க ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது ஒதுக்கணும். அந்த நேரத்தில் முதல்ல பண்ண வேண்டிய காரியம் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளால் ஜபம் பண்ண முடியும். நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அதே நேரத்தில் நமக்கு பிரச்சனைகளாகவும் பல விஷயத்தில் அமையுது. அதில் ஒன்று செல்ஃபோன். எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்கலான்னு உட்காந்தோம்னா அப்போ தான் செல்ஃபோன் வரும். எப்போ ஜெபம் பண்ணலான்னு எடுத்தோம்னா சில நேரத்தில் பார்த்தோம்னா தெரியும். காலங்காத்தால் யாராவது பக்தர்கள் வந்து ஃபோன் அடிப்பாங்க. எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கலாம். பெரும்பாலும் எனக்கு யாரும் காலையில் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரியும் காலையில் ஃபோன் பண்ணால் இவன் எடுக்க மாட்டான். இருந்தாலும் சில பேர் எப்பயாவது அடிப்பாங்க, நான் எடுக்க மாட்டேன். ஃபோனே என் கண் என்ன நான் இருக்கிற திசையில் ஃபோனே இருக்காது, பக்கத்தில் இருந்தால் தானே எடுக்கிறது. அதே மாதிரி மற்ற நேரத்தில் நம்ம ஜபம் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபோனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சோம்னா நம்மளால் ஜபம் பண்ண முடியும். எனிவே ஜபம் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயங்கள் காலையிலே ஜெகதானந்த பிரபு உங்ககிட்ட பரிமாறியிருக்கார். நம்ம எல்லாருக்கிட்டையும் எந்த அளவுக்கு நம்ம கவனமாக மங்களாரதி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இதெல்லாவற்றையும் பின்பற்றமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் பெற முடியும். ஸ்ரீல பிரபுபாட் இருந்து கேட்கறது, ஸ்ரீல பிரபுபாருடைய புத்தகங்களை படிக்கிறது. நவீன காலத்தில் துரதிருஷ்டவசமாக சில தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவின்றிருக்கு. நம்ம ஏன் ஸ்ரீல பிரபுபா புக்கு படிக்கணும்? புஸ்தகம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை பிரபுபா புக்ஸில் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரார். உயர்ந்த விஷயங்கள் தான் நமக்கு வேணும். நான் ஆக்சுவலி பிரபுபாதருடைய புத்தகங்களில் பெரும்பாலும் அவர் வந்து உயர்ந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுறது கிடையாது. பாகவதத்தில் வரும், சைத்தன்ய சரிதாமிரத்தில் வரும். ஆரம்பத்தில் அடிப்படை பகவத்கீதையெல்லாம், பகவத்கீதை ரொம்ப ரொம்ப அடிப்படையான புத்தகம். நிறைய பக்தர்கள் நான் பார்க்குறேன், பல வருஷம் இஸ்கானுக்கு வந்திருப்பாங்க, பகவத்கீதை கூட படிக்காமல் இருப்பாங்க. சில நேரத்தில் சமீப காலத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட தீட்சைக்கு பரிந்துரை செய்யணும்னு கேட்டார். நான் சரி, அவர் எல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன், பகவத்கீதை படிச்சிட்டிங்களா? இல்லை பிரபு அப்படின்னா. அப்புறம் எந்த தைரியத்தை வச்சு நீங்கள் தீட்சைக்கு வர்றீங்க? பகவத்கீதை கூட ஒருத்தவங்க படிக்கல அப்படின்னா எதுக்காக நம்ம தீட்சை வாங்குகிறோம்? எதுக்காக நம்ம என்ன சும்மா எல்லாரும் வாங்குகிறோம், இப்போ கொஞ்சம் வருஷம் ஆகிட்டா நம்ம வந்து தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறோமா? அப்படி வாங்கக்கூடாது, படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய நேரங்களில் சொல்வார், நான் என்னுடைய புஸ்தகங்களை என்னுடைய சிஷ்யர்கள் விநியோகம் பண்ணுறதுக்காக மட்டும் நான் எழுதலை, அவங்களும் படிக்கிறதுக்காகவும் எழுதியிருக்கேன். நிறைய நேரத்தில் பக்தர்கள் போய் வெளியில் போய் விநியோகம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கூடாது. ஜன்ம சார்த்தக கரிக்கர பரோபக்கார், நம்மளுடைய ஜென்மத்தை நம்ம பக்குவம் பண்ணணும். நம்ம பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிக்கணும், நம்மளும் விநியோகம் பண்ணணும். சில பிரபுபாருடைய புத்தகங்கள் அவருடைய நேரடி வார்த்தைகள். அவர் சொல்கிற இந்த புத்தகங்களின் மூலமாக நான் வாழ்கிறேங்கிறார். ஸோ சில பிரபுபாதரோட நேரடியாக நம்ம சங்கம் கொள்றதுக்கு இந்த புத்தகங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். யாரெல்லாம் சில பிரபுபாருடைய புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் நிச்சயமாக வரக்கூடியது. என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள், கிருஷ்ண பக்தியினுடைய விஷயங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் எழும்போது நம்ம சில பிரபுபாருடைய புத்தகங்களை நம்ம புரட்டணும் அப்படின்னா உடனே அதுக்கான பதில் கிடைக்கும். யாரெல்லாம் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கீங்க? உயரக்கூடிய கைகள் எல்லாம் பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிக்கக்கூடிய கைகள், உயராத கைகள் எல்லாம் பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிக்காத கைகள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பல நேரங்களில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன், நிறைய பக்தர்களும் அனுபவித்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும், சும்மா எப்பவும் படிக்கிற பேராகிராஃப் தான், எப்போ அதாவது முந்தின நாள் படித்து வச்சுட்டு திறப்பார், திறந்த பொரு உடனே கூட கிடைக்கும், இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் பக்கங்கள் போனதுக்கப்புறம் பிரபுபாதிலிருந்து நமக்கு விடை கொடுப்பார். அப்போ பிரபுபாதரோட நம்ம நேரடி சங்கம் கொள்கிறோம். சில பிரபுபாருடைய புத்தகங்களை படிக்கிறதே மூலமாக பிரபுபாருடைய புஸ்தகங்கள் அவருடைய தூய்மையின் மூலமாக நமக்கு பிரச்சாரம் செய்யும். மிச்ச டெக்னிக்கல் ஒட்டு லொஸ்கெல்லாம் ஓரம் கட்டுங்க, தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பிரபுபாதருக்கு இணையான தூய்மை பெற்றவர்கள் யாருமே கிடையாது. சில பிரபுபாருடைய புத்தகம் உலகம் மொத்தத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. யார் வேண்டுமானாலும் தூய்மை அடையலாம் சில பிரபுபாருடைய புத்தகங்கள்னால. எவ்வளவு நீச்சமான நிலையில் ஒருத்தன் இருந்தாலும் சரி, பிரபுபாத அவங்கள காப்பாற்றுறோம். நேற்றும் நம்ம அதை பற்றி விரிவாக பேசணும், சில பிரபுபாருடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுறதை பற்றி. விநியோகம் ஒரு பக்கம் இருக்குது, படிக்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. அதனால தான் நான் இப்போ படிக்கிறத பற்றி வலியுறுத்துகிறேன். சில பிரபுபாருடைய புத்தகங்களை படிக்கணும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம் எல்லா புத்தகங்களையும் பல தடவை படிக்கணும். சில நேரத்தில் என்கிட்ட சில பக்தர்கள் சும்மா, சில பக்தர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, அத்தகைய பக்தர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். சில பக்தர்கள் சும்மா ஏதோ கேட்கணுமேங்கிறதுக்காக, பிரபு எப்போ பிரபு சைத்தன்ய சரிதாமிரதம் கொடுப்பீங்கன்னு கேட்பேன். நான் நிறைய நேரம் அவங்கக்கிட்ட பதில் கொடுப்பேன், பாகவதம் படிச்சிட்டிங்களா? இல்லை பிரபு. நீங்கள் படித்து முடிங்க, அதுக்குள்ளார தயாரா, படித்து முடிச்சிட்டிங்கன்னா மறுபடி படிங்க. இது ஏதோ என்னால் முடியாததுக்காக நான் ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆ, நிச்சயமாக நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நிறைய பக்தர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க உங்களுக்கு. அத்தகைய பக்தர்கள் நம்ம கேட்கும்போது அது நமக்கு ஆர்வத்தை அதிகரிக்குது. ஆனால் சில பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் பேசும்போது கொஞ்சம் நெருடல்களாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்கும், ஆரம்ப நிலையில் ஒரு சூத்ரனாக, ஒரு சண்டாளனாக, ஒரு மிலேச்சனாக எப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த பரமஹம்சர்களுடைய நிலையில் இருந்தால் கூட ருசிக்கத்தக்கது. ஸ்ரீமத் பாகவதம் பரமஹம்சர்களுக்கான புஸ்தகம். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களும், நம்மை போல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கலாம். நம்ம அதிலிருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம், ரெண்டாவது தடவை படிக்கும்போது இன்னும் புரிஞ்சுப்போம், மூணாவது தடவை படிக்கும்போது இன்னும் புரிஞ்சுப்போம். சில நேரத்தில் நம்ம முதல் தடவை படிச்சுட்டு பாகவதம் பகவத்கீதையிலேயே நம்ம அதை பார்க்கலாம், குறிப்பாக பாகவதத்தை நிறையவே பார்க்கலாம். 12 காண்டம் படித்து முடிச்சுட்டு நம்ம முதல் காண்டத்துக்கு போகும்போது, ஆஹா முதல் காண்டத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா. குறிப்பாக முதல் காண்டம் நான் சொல்கிறேன், முதல் காண்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாத் முதல் காண்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கார். நீங்கள் 12 காண்டம் படி, ஆனால் முதல் தடவை படிக்கும்போது அது விளங்காது, ரெண்டாவது தடவை படிக்கும்போதும் விளங்காது, ரெண்டாவது தடவை படிக்கும்போது கொஞ்சம் விளங்கும். அடுத்தடுத்து படிக்க 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 நம்ம பார்க்கலாம் பகவத்கீதையே எவ்வளவோ. எனக்கு சில நான் மொத்த பகவத்கீதையும் பல தடவை படிச்சிருக்கேன். அதை மறுபடியும் எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணதில் நிறைய தடவை அதை படிச்சிருக்கோம். இருந்தால் கூட சில நேரத்தில் பகவத்கீதை எடுத்து வச்சு பார்க்கும்போது இவ்வளோ அற்புதமான கருத்து பகவத்கீதையிலே பிரபுபாத் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் ஸ்ரீல பிரபுபாருடைய புஸ்தகம் அப்படிங்கிறது ஒரு ஏறக்குறை, அதாவது ஸ்ரீல பிரபுபாதர் அந்த புத்தகத்தின் மூலமாக வாழ்கிறார். அதனால் அவர் நமக்கு நேரடியாக உபதேசம் கொடுக்குறார் நம்மளுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலையும். அந்த அளவுக்கு சிறப்பான சக்தியை பெற்றிருக்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய புத்தகத்தில் கொடுக்கறதுக்காக. அதனால் ஸ்ரீல பிரபுபாதருடைய நூல்களை படிக்கிறதும் அவசியம். பக்தர்களோட சங்கத்தில் ஈடுபடுங்க, நீங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் சேவை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தன்மை என்னென்னா கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கோங்க. கிருஷ்ண பிரசாதம், கிருஷ்ணருடைய கருணை, எந்த அளவுக்கு கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியில் முன்னேறுவோம். கிருஷ்ண பிரசாதம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது, மற்ற உணவுகளைப் போல அல்ல. நம்ம வெளியில் போய் அங்கே இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு கலங்கமடையும். சில நேரத்தில் கிடைச்சா கிருஷ்ண பிரசாதம், கிடைக்காட்டி ஓட்டல் சாப்பாடு, அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கொள்கிறதுங்கிற ஒரு உறுதி பக்தர்களுக்கு முக்கியமானதாக அமையும். முன்னே சொன்னேன், இன்னொன்று பக்தர்கள் எல்லாருக்கும் பக்திக்கு பெரிய தடங்களாக இருக்கக்கூடியது இடியட் பாக்ஸ். அந்த பாக்ஸை தூர தூக்கி போடுங்க. அந்த பாக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து அதில் சினிமா பார்க்க தோணும். அஃப்கோர்ஸ் சினிமான்னு வரும்போது இன்றைக்கி அந்த பாக்ஸில் மட்டும் கிடையாது, சின்னதாக வச்சுக்கிறாங்க, பல ஷேப்பில் வந்துருச்சு. லேப்டாப்பு, டேப்லெட்டு, ஸ்மார்ட் ஃபோன், எல்லாத்துலேயும் இந்த காலத்தில் சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. கிருஷ்ண சொல்றார் கீதையில், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாஷன மகா பாப்மா வித்தியினம் மிக வைரினம். மனிதர்கள் ஜீவன்களுக்கு மிகப்பெரிய விரோதிகளாக இருக்கக்கூடியது காமமும் குரோதமும். சினிமா அப்படின்னா காமமும் குரோதமும் தான் இருக்கு. டிவியை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கு. வேற என்ன இருக்கு? டிஷுன் டிஷுன்னு கொஞ்சம் சண்டை போடுவாங்க, கிங் கிங்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடுவாங்க. என்னமோ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் கூடவே 20 பேர் வந்து பின்னாடி ஆட போகிற மாதிரி ஒரு மனசில் ஒரு நினைப்பு ஒன்று வந்துடும். வனமாலி பிரபு சொல்லின்றதார் அன்னைக்கு. ஒருத்தர் வந்து எல்லாரும் ஏன் சினிமா பார்க்குறான்னா அவன் வந்து தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிறான். நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி ஆடினா என் பின்னாடி 30 பேர் வந்து ஆடுவாங்கன்னு நினச்சிட்டுருக்கிறான். மடத்தனம். நீங்கள் பாருங்கள் சினிமாவில் எல்லாமே விளம்பரம்லாம் அப்படி தான். எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ வருதான்னு தெரில, இந்த க்ளோஸ்அப்புக்கு ஒரு விளம்பரம் போடுவான், அவன் வந்து ஹா ஹா அப்படிம்பா. அவன் ஹஹான்னு சொன்னி அவனை சுற்றி பின்னாடி ஒரு 20 பொண்ணுங்க ஆடுங்க. ஏன்யா ஒரு க்ளோஸ்அப் வாங்கி ஒரு பல்லு வளர்க்கா பின்னாடி 20 பொண்ணு வருமாயா? என்னையா இதெல்லாம் கதை? யாரையா ஊரை ஏமாத்துறீங்க நீங்கள்? ஆனால் நம்ம ஏமாற்றப்படுறோம். ஏன்? அந்த இடியட் பாக்ஸை பார்க்கறதுனால. அதனால் எல்லா விதத்திலையும் அதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிருங்கள், நம்ம தவிர்க்கலாம் எல்லாரும். பிரஜல்பா ரொம்ப மோசமானது. தேவையற்ற பேச்சுக்கள், எந்த இடத்துல சேவை இல்லையோ அந்த இடத்துல தேவையற்ற பேச்சுக்கள் வந்துடும். தேவையற்ற பேச்சுக்கள் வந்தது அப்படின்னா குறிப்பாக வைஷ்ணவர்களுக்கு மத்தியில் தேவையற்ற பேச்சுக்கள்னா, வெளியில் தேவையற்ற பேச்சு அப்படின்னா சினிமா பற்றி பேசுவாங்க, அரசியல் பற்றி பேசுவாங்க, இல்லை விளையாட்டு பற்றி பேசுவாங்க. பக்தர்கள் மத்தியில் தேவையற்ற பேச்சுன்னு வர ஆரம்பிச்சது அப்படின்னா உடனே வரக்கூடியது அப்பராதம், வைஷ்ணவ அப்பராதம் தான் வரும். அங்கே இது நடந்தது, இங்கே அது நடந்தது, இது தேவையில்லாத நடக்குது, அது தேவையில்லாத, அது எதுக்கு நமக்கு? அந்த பக்தர் இது பண்ணுறார், அந்த பக்தர் அது பண்ணுறார், நம்மளால் எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யலாம், இல்லைனா எதுக்கு அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு? அதுக்காக குருடராக இருந்து எல்லாத்தையும் எல்லாமே சரின்னு நினச்சிக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய நேரத்தை முறையாக செலவழிக்கணும். நல்ல விஷயங்கள் மேலே நடந்தால் கூட அதில் கூட குத்தம் சொல்கிறது உடனே வந்துடும் மனசு. எப்போ நமக்கு சேவை இல்லையோ அப்போ, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா மனசு எதையாவது நினச்சிட்டுருக்கும். அதனால் வைஷ்ணவ அபராதத்தை தவிர்க்க பாருங்கள். கூடிய மட்டும் வைஷ்ணவ உடைகளை உடுத்த பாருங்கள். இந்த யாத்திரையில் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம், எல்லோரும் வைஷ்ணவ உடையோடு வரணும். ஸோ அதனால் எல்லோரும் வைஷ்ணவ உடையோடு வந்துட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கோயிலுக்கு வரும்போது கூட சில நேரங்களில் சில பக்தர்கள் அவங்களுடைய கர்மி உடையோடு வராங்க. சில நேரத்தில் பரவாயில்ல, அவங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு கோயிலுக்கு வராங்களே, ஓகே எடுத்துக்கலாம். கூடிய மட்டும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள பழகணும் நம்மளுடைய பழக்கத்தை. கூடிய மட்டும் வைஷ்ணவ உடைய அணியறது அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு பாதுகாப்பு தரும். நீங்கள் தோத்தி குர்த்தா திலக் போட்டுட்டு கண்டி மாலை போட்டுட்டு ரோட்டில் போனீங்க அப்படின்னா, சைடில் எவனாவது பானிபூரி போட்டு சுத்துக்கு போட்டுட்டு இருந்தானா, அவங்க அந்த கடையில் பானிபூரி நின்று சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கூச்சம் வரும், சாப்பிட மாட்டீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆரம்ப காலத்தில் இஸ்கானுக்கு வந்தப்போ ஒரு கடையில் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், உங்கள்லேயும் பலருக்கு இந்த மாதிரியான அனுபவம் இருக்கலாம். ஒரு கடையில் நான் வந்து சில நேரம் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு குலோப் ஜாம் வாங்கி சாப்பிடுவேன். நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னா அப்போ அந்த கடை பக்கம் போனேன்னா குலோப் ஜாம் வாங்கி சாப்பிட்றதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஆனால் வேற எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா, அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா, வைஷ்ணவ உடையில் இருந்தேன்னா அந்த பக்கமே போகமாட்டேன். ஐயோ நம்ம வைஷ்ணவ உடையில் இருக்கோம், அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெளியில் கடையில் போய் நம்ம ஏன் பிரசாதம் இல்லாத ஒரு குலோப் ஜான் தான் அப்படின்னால கூட எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் போகிறதையே நம்ம நிறுத்தணும். கர்மி ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட அந்த பக்கம் போகக்கூடாது, ஆஃபீஸ் போய்ட்டு வந்தால் கூட போகக்கூடாது. அதாவது வைஷ்ணவ உடை அப்படிங்கிறது நமக்கு பல விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. நம்மளே ஏதாவது தப்பு பண்ணால் கூட சுற்றிருக்காங்க, என்ன சாமி நீ எப்படி பண்ணலாமா அப்படிமா அவன் திட்டுற மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட கிருஷ்ணர் அவன் மூலமாக நமக்கு அறிவுறுத்துறார். ஆ அவன் திட்டுறான், வாஸ்தவம் தான், ஆனாலும் நமக்கு கிருஷ்ணர் அறிவுறுத்துறார் ஒரு சுவாமி அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும். ஒரு அதாவது அவன் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் நான் இஸ்கானில் எல்லாரும் பல ஜாதியை சார்ந்தவங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து திலக்கம் போட்டு கண்டி மாலை போட்டு தோத்தி குர்த்தா போட்டுட்டு போகிறீங்களோ உடனே உங்களை வந்து எல்லாரும் ஐயர் ஆக்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக என்ன ஐயர், ஐயங்கார்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க பெரும் மக்கள் சாதாரண மக்களுக்கு எல்லாரும் ஐயர் தான். என்ன ஐயர் நீ எப்படி செய்யலாமா அப்படிமா, என்னமோ ஐயரெல்லாம் உருப்படியாக இருக்கிற மாதிரி நினைப்பு மனசில் அவனுக்கு. எனிவே வாஸ்தவம் இந்த மாதிரி இருக்குது, வைஷ்ணவ உடைகள் நம்மளை பாதுகாக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னும் கட்டுண்ட ஜீவன்கள் தான், பல நேரங்களில் இந்த உடையானது நம்மளை பாதுகாக்குது. சமுதாயம் இன்னும் நமக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில், அதனால் இதை புரிஞ்சு கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கை கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லாததுங்கிறத நம்ம உணரணும், ஆழமாக உணரணும். நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு, வாழ்க்கைங்கிறது கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. இந்த அறையில் வேற ஜீவன்களும் இருக்கலாம், எத்தனையோ எறும்பு இருக்கலாம், கொசு இருக்கலாம், இப்போ கொசு இருக்கிற மாதிரி தெரியல, ஏதாவது ஒன்று இருக்கலாம், கரப்பாம்பூச்சி இருக்கலாம், எலி இருக்கலாம், வெளியில் மரம் செடி கொடி இருக்கலாம், இப்போ நம்ம நாமசங்கத்தனை போயிட்டு பண்ணிட்டு போகிற இடத்துல பண்ணி குடிக்க கூட இருக்கலாம், நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம். எல்லாரும் நாமசங்கத்தில் தான் பலன் அடைகிறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னென்னா நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு, இந்த மனித பிறவியை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி தான். கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிறவி வேற ஒரு பிறவி மாதிரி தான் வீணா, அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால கிருஷ்ண பக்தியை ஸ்திரமா தீவிரமா பயிற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணன் நிச்சயமா நமக்கு உதவுவார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிருஷ்ணர் உதவி பண்றதுக்கு தயாரா இருக்க, நம்ம தான் அவருடைய உதவி எடுத்துக்கிறதுக்கு தயங்குறோம்.
சில பிரபுபாதர் மேல உண்மையான பற்றுதலை வளர்த்து கொள்ளலாம். எப்ப நம்ம சில பிரபுபாதருக்கு வந்து கேட்கிறோமோ, சில பிரபுபாதருடைய பற்றிய விஷயங்களை நம்ம படிக்கிறோமோ, இப்ப நிச்சயமா சில பிரபுபாத் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று, இஸ்கான் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சில பிரபுபாதர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எவ்வளவு ஆன்மீக குருமார்கள் வரலாம், இன்னைக்கு பெரும்பாலும் சில பிரபுபாதருடைய நேரடி சீடர்கள் ஆன்மீக குருமார்களாக சேவை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வருடத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையினர் ஆன்மீக குருமார்களாக சேவை பண்ணலாம். இன்னும் பல வருடங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்த தலைமுறையினர் ஆன்மீக குருமார்களாக சேவை பண்ணலாம். எப்படி இருந்தாலும் சில பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியரா என்றென்றும் இருப்பார். சில பிரபுபாருடைய ஸ்தானம் விசேஷமானது, அதனாலதான் சில பிரபுபாதர் ஸ்தாபக ஆச்சாரியர்னு கொடுத்தார். சில பிரபுபாதர் இருந்த காலத்துல சில நேரம் ஒரு தடவை என்னாச்சுன்னா, சில பிரபுபாதர் புத்தகங்களை அச்சடிக்கும் போது சில பக்தர்கள் ஃபவுண்டர் ஆச்சாரியான்னு போடுறத விட்டுட்டாங்க. சில பிரபுபாதருக்கு கண்டிச்சார், வெறும் ஆச்சாரியான்னு சொன்னா கூட கண்டிப்பார். ஏன்னா பிரபுபாதர் மட்டும் ஆச்சாரியர் கிடையாது, அவரை தொடர்ந்து அவருடைய சீடர்கள் பேரசீடர்கள் இது மாதிரி பரம்பரையில் பல்வேறு ஆச்சாரியர்கள் வருவாங்க. ஆனால் ஸ்தாபக ஆச்சாரியர் அல்லது ஃபவுண்டர் ஆச்சாரியர் அப்படிங்கிறது விசேஷமான ஒரு ஸ்தானம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், உதாரணத்துக்கு மத்வ சம்பிரதாயத்தில் அல்லது ராமானுஜ சம்பிரதாயத்தில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ராமானுஜ சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க அவங்களுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட குரு இருப்பாங்க. சம்பிரதாயத்தில் நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்ட குரு இருக்கலாம். அப்படி குரு இருந்தால் கூட அவங்க எல்லாரும் ராமானுஜாச்சாரியரோட ஒரு சம்பந்தத்தை உணர்றாங்க. அதே மாதிரி இஸ்கான்ல எவ்வளவு தலைமுறையினர் வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சில பிரபுபாதரோட ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது வெறும்னா சில பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்லிட்டு போறது மட்டும் கிடையாது. சில பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை பின்பற்றுறதுல இருக்கு, சில பிரபுபாதர் மேல உண்மையான பற்றுதல் இருக்கிறதுல இருக்கு. அதனால அந்த மாதிரியான பற்றுதலை வளர்த்து கொண்டு நம்ம முறைப்படி கிருஷ்ண பக்தியில முன்னேறணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்றேன். நீங்க எல்லாரும் நிச்சயமா இதுல ஆர்வத்தோட ஈடுபடுவீங்கன்னு நம்புறேன். நான் முதல் வகுப்புலயே சொன்னேன், இந்த யாத்திரை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாரும் தயவுசெய்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டேன். அதே ஆசைய நான் மறுபடியும் கேட்டுக்கொள்றேன். இந்த கடைசி உபன்யாசத்துல இந்த யாத்திரையில யாரெல்லாம் இந்த யாத்திரை திருப்திகரமாக இருந்ததுன்னு உணர்றீங்களோ, தயவுசெய்து உங்களுடைய நல்லாசிகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் சில பிரபுபாதருடைய இயக்கத்தை ஏதாவது விதத்தில் சேவை செய்ய முடியும். அதுக்காக நான் உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸ்ட் ஸ்விட்ச் இட் ஆஃப். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த யாத்திரை இதற்கு முன்னாடி நாங்கள் நிகழ்த்தின யாத்திரைகள்லேருந்து இந்த யாத்திரை ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த யாத்திரையினுடைய நிர்வாக பணி ஏறக்குறைய நான் செய்யலை. இந்த யாத்திரை மொத்தத்தையும் ஏற்பாடு செய்து நான் ஓரளவுக்கு ஒரு இப்படி இப்படி பண்ணணுங்கிற ஒரு தகவல் கொடுத்தேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த யாத்திரையை ஏறக்குறைய முழுமையாக நிகழ்த்தி கொடுத்தது ராம ஜெகநாத் பிரபுவும் சக்கரபாணி பிரபுவும். அவங்க ரெண்டு பேரும் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு இங்கே வரும்போது நாங்கள் மாரத்தானில் ஃபுல் ஸ்விங்கில் இருந்தோம். ஆ, அட்வான்ஸ் பார்ட்டிக்கு வந்தப்போ கூட எந்த ஒரு விஷயமும் எனக்கு, இன்னைக்கு கூட ஒரு பக்தர் என்கிட்ட கேட்டார், பிரபு பிரசாதம் எங்கேருந்து வருது, பிரசாதம் யார் செஞ்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, எந்த மண்டபத்துக்கு போகிறோம் தெரியாது, இடங்கள் தான் எனக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருந்ததுனால. மற்றபடி பல விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் எனக்கு இல்லாம இருந்தது. ஏன்னா நாங்க அந்த சைத்தன்ய சரித்தாமிரத மொழிபெயர்ப்பு பணியில முழுமையா இருந்ததுனால நான் அதை பத்தி அதிகமா பொருட்படுத்தல. இருந்தாலும் ராமஜெகநாத் பிரபுவும் சக்கரபாணி பிரபுவும் நல்ல விதத்துல இந்த யாத்திரைய நிகழ்த்தி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க பல்வேறு பக்தர்கள் பல விதத்துல பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்காங்க. நிறைய பக்தர்கள் பிரசாதம் பரிமாறியிருக்கீங்க, நிறைய பக்தர்கள் கீர்த்தனத்துல ஆடி பாடி எல்லாருக்கும் உதவி புரிஞ்சிருக்கீங்க. சில பக்தர்கள் மைக்கு தூக்கிட்டு வந்தீங்க, கீர்த்தனத்துல ஆடுறதுன்னு ஆசை இருந்தாலும் மைக்கு தூக்கிட்டு வராங்க சேவைக்காக. கிஷோர் பிரபு நம்மளுடைய நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் பதிவு செய்யக்கூடிய பணியை செஞ்சார் செய்திருக்கிறார். பல நேரங்களில் பல விஷயங்களில் அவர் கலந்து கொள்ள முடியாட்டி கூட அதை பணி அவர் செஞ்சார். நிறைய பக்தர்கள் நிறைய விதத்தில் சேவை பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பில் தான் இந்த யாத்திரை சிறப்பாக நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையிலையும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும், சேவை பண்ண பக்தர்கள் இல்லாமல் கலந்து கொண்ட எல்லா பக்தர்களும் கூட இதில் இந்த யாத்திரையினுடைய நல்ல ஒரு உணர்வுகளுக்கு அவங்களுடைய பங்கும் அவசியமாகுது. ஏன்னா நிறைய பேர் இல்லை அப்படின்னா யாத்திரை யாத்திரையாக இருக்காது. கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் கஷ்டம். ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு பக்தர்கள் இருக்கிறது தான் நமக்கு யாத்திரையை சுமூகமாக நடத்தி கொடுத்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக நான் வனமாலி கோபால் பிரபு, ஜெகதானந்த பிரபு, தாரிணி மாதாஜி இவங்கெல்லாம் பல்வேறு சேவைகளில் இருக்கக்கூடியவங்க, அவங்களும் நம்மளோட வந்து இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டு நமக்கு சங்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நிச்சயமாக நான் முதல்லயே சொன்ன மாதிரி யாத்திரை அப்படின்னா சில அசௌகரியங்கள் இருக்கும் இருந்திருக்கும். அந்த அசௌகரியங்களுக்காக அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் இதில் கிடைச்ச நல்மதிப்புகளை மட்டும் எடுத்துக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். முந்தின யாத்திரைகள்லேருந்து சில விதத்தில் இந்த யாத்திரையை நான் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். போன யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய நாங்களும் அதை கவனித்தோம். அதே சமயத்தில் சில பக்தர்களும் அதை அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொன்னாங்க. ஜெயகோவிந்தராம் பிரபு அவருடைய அபிப்பிராயத்தையும் சொன்னார். இந்த மாதிரி நம்ம ரொம்ப டைட்டாக இருக்குது, டைட்டாக இருந்தது, கொஞ்சம் நம்ம இலகுபடுத்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணணும்னார். அதன் அடிப்படையில் இந்த தடவை நம்ம எல்லா நாளுமே ஒரு விஷயம் என்ன நினச்சோம்னா, போன தடவை என்னென்னா ஒரு பக்தர்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் ஆடாமல் குலுங்காமல் ஸ்திரமா இருக்கிற இடத்துல படுத்து தூங்கணும். மித்த ராத்திரியெல்லாம் ஒன்று ட்ரெயினில் கொண்டு போனீங்க, இல்லை பஸ்ஸில் கொண்டு போனீங்க, இல்லை அர்த்தராத்திரியில் எழுப்பி வாங்க ஒரு மணிக்கு எழுப்பி குளிச்சுட்டு ரெண்டு மணிக்கு சித்திரக்கூடம் போகலான்னு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த தடவை எல்லா நாளுமே காலையில் மங்கள ஆரத்தி ஜப்பா பாகவத் காலையில் வகுப்பு பிரசாதம் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பயணங்கள்லாம் ஏற்பாடு பண்ணோம். கூடிய மட்டும் பக்தர்களுக்கு இலகுவாக பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ 6:35 நம்ம விரைவாக போய் இங்கே கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு சரியாக இருக்கும். தயவுசெய்து பக்தர்கள் யாரும் அங்கே இங்கே பர்ச்சஸ்ன்னு போய் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம போய் உடனே கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நம்ம வண்டியில் ஏறி புறப்படலாம். மிக்க நன்றி.